கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பிரவேசித்திருக்கிற நம்மை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி மௌனமாய் ஜெபம் செய். ஆமென். நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக முழங்கால் படியிட்டு செபிப்போமாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தூயவரே எம்மை துதிக்கிறோம், துணையாளரை எம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரரோ மிலவரு வரு 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 நாமத்தினாலே துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமமே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு நாம் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் பிரவேசிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துவோம். தேவன் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. தேவனை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இன்று பார்க்க இருக்கிற தலைப்பானது தேவனை நாம் தேட வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நாம் தேடப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். அவருடைய பெரிதான ஆசீர்வாதம் நம்மோடு கூட வந்து சேருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பார்ப்போமாயில் வேதம் வலியுறுத்துகிறது. நாம் உபாகமம் 4:29 நாம் வாசிக்கும்படி கேட்போமாயில் நாம் தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறது. தேவனாகிய கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றதாய் இருக்கிறது. இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமாகில் உபாகமும் 4:10 நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். உபாகமும் 4:10 29 அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களிலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் என்று சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகளாய் நாம் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா வியாகுலத்திற்கும் இருந்து நம்மை நீக்கி போடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் கிடந்தார்கள். அடிமையாய் கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கூக்குரலை கேட்கவே கேட்டு பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனத்தார் யாவருக்கும் பார்வனுடைய கரங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பார்வனி உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிசாசாயிருக்கிறான், பிசாசுக்கு ஒப்பனையாயிருக்கிறான். நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் பிசாசுடைய கரங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் குறிப்பு 1, உன் முழு இருதயத்தோடு தேவனை தேடுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் முழு இருதயத்தோடு கூட தேவனை தேட முடியும் என்பதை முதலாவது நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய இருதயம் முழுமையாக கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், சற்று நேரங்களிலே சில காரியங்களிலே நாம் பார்க்கப்படும் பொழுது நாம் யாருக்காக எப்படிப்பட்டதான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக வேலை செய்வது குறைவாயிருக்கிறது, ஆனால் உலகத்தின் வேலைகளுக்கு அதிகமாய் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை தேடுவதிலே நாம் மிகவும் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம், ஆனால் உலக காரியங்களை தேடுவதிலே அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வேத வாசிப்பதிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம், ஆனால் உலக புரகாரமாக நாம் அலைந்து திரிவதிலே அதிகம் நாட்டமுடையவர்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து போகக்கூடிய விசுவாசிகளாய் இருப்போம் என்று சொன்னால் எப்படி முழு இருதயத்தோடு கூட ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறான் என்பதை நாம் சிந்திக்க வைக்கத்தக்கதாய் இந்த வேத வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகினாலே நண்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எப்படியாய் அனுசரிக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தை முழுதுமாய் கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு முழு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளை நாம் கை கொள்கிறோம் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் வேறு சில இடங்களுக்கு கடந்து செல்ல பிரயாசப்படுவதையும் பரிசுத்த ஓய்வு நாளையும் அனுசரிப்பதிலையும் நாம் இருமனமுடையவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் எப்படி முழு இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம் என்பது நமக்கு சரியான ஒரு வேதத்துக்கு ஒப்பான வாழ்க்கையாயிருக்கும். ஆகையினாலே உலகத்தை சார்ந்தும் உலகத்திற்குரியவர்களாகவும் வாழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையுடையவர்களாய் இருந்து நம்முடைய முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள பிரயாசப்படக்கூடியவர்களாய் நாம் இருப்போமாயில் நாம் தேவனை சார்ந்து வாழுகிறோம் என்பதற்கு அர்த்தமுடைய வாழ்க்கையாயிருக்கிறது. ஆகினாலே நாம் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்மளுடைய கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற பிரயாசங்கள், நாம் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறோமா, கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வதை போல நம்முடைய வாழ்க்கையானது இருக்கின்றதா, கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறோம் என்று சொல்லி உலகத்தையும் கிறிஸ்துவையும் இரண்டையும் ஒன்றாக சேர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பவைகளெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகினாலே தேவனை சார்ந்து வாழ்வதே மிகவும் சாலச் சிறந்ததாயிருக்கும். அப்படி நாம் செய்கிறோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் 30 வசனத்திலே பார்க்கிறோம், வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது, நீ வியாகுல பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது, நம்மை எந்த வியாகுலமும் நம்மை பிடித்து கொள்ளாது, எந்த கொள்ளை நோய்களும் நம்மை அணுகுவதில்லை, எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய வலது பரிசத்திலே இருக்கிறார் என்று சொல்லி தாவீதினுடைய சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்ப்போமாகில், சங்கீத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91 நாம் பார்க்கப்படும் பொழுது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாய் கொண்டாய். 7 வசனம் சொல்கிறது, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்க புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்படுகிறது. இது தேவனாகிய கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கின்ற வேத வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் கர்த்தரை சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை, நீயும் நானும் கர்த்தரிடத்திலே வைத்திருக்கின்ற விசுவாசம், நீங்களும் நானும் கர்த்தரை எப்படியாய் தொழுது கொள்ளுகிறோம் என்கின்ற ஒரு வைராக்கியம், நீங்களும் நானும் எப்படி கர்த்தராலே தேற்றப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு மிக பெரிதான லட்சிய இலக்கு, இப்படிப்பட்டதான காரியங்களை தேவனுக்கு முன்பாக நாம் எடுத்து நாம் காண்பிக்கப்படும் பொழுது, நாம் தேவனை சார்ந்து வாழுகின்ற விசுவாசிகள் என்பதை கர்த்தர் அறிந்து நம்முடைய வியாபாரங்களை நீக்கி நமக்கு சமாதானமற்ற காரியங்களை எடுத்து போட்டு இந்த உலகத்திலே நேரிடுகிற இன்னல்களிலிருந்து நம்மை தப்பிக்க செய்து அவர் வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்துக்கு ஒப்பாக நாம் தேவனை சார்ந்து வாழுகின்ற பிள்ளைகளாய் இருப்போமாகில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய மிக பெரிதான பாதுகாப்பு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அடிமையாய் கடந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன் நம்மை பாதுகாப்பார், ஆபிரகாமை பாதுகாத்த தேவன் நம்மை பாதுகாப்பார், யாக்கோப்பை பாதுகாத்த தேவன் நம்மை பாதுகாப்பார், ஈசாக்கை பாதுகாத்த தேவன் நம்மை பாதுகாப்பார். வேதம் அப்படியாய் சொல்லுகிறது, எப்படியாய் எகிப்திலே ஜனங்கள் அடிமையாய் இருந்தார்களோ, அவருடைய அடிமைத்தனம் நீங்காது என்று சொல்லிக் கொண்டு நினைத்திருந்தார்கள், அந்த முழு அடிமைத்தனத்தையும் மாற்றி அமைக்கப்பட்டது எப்படி என்று சொல்லப்படும் பொழுது, அவர்கள் தேவனிடத்திலே மன்றாடின மன்றாட்டம், அவருடைய சத்தம் வான பரிந்தமும் எட்டினது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தேவனிடத்திலே செபித்தார்கள், அந்த சத்தமானது தேவனாகிய செவிகளிலே கேட்கப்பட்டது. அதனாலேதான் யாத்ராகமத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கவே கேட்க அவருடைய கூக்குரலை பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாம் இந்த தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் எடுக்கப்படுகின்ற இன்றைய முடிவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், எந்த விதமான ஆபத்துக்கள் வந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நான் என் தேவனை சார்ந்து வாழ்வேன், என் தேவனுக்காகவே நான் ஜீவிப்பேன், என் தேவனாகிய கர்த்தரையே நான் நாடி நிற்பேன் என்று சொல்லத்தக்கதான விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இவைகள் மூன்றையும் கிறிஸ்து இயேசுவின் மீது நாம் வைத்து கிறிஸ்து இயேசுவை சார்ந்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கையவர்களாய் நாம் இருப்போமாகில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை சதா காலங்களிலும் அவர் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பொற்கரங்களின் நிமித்தமாக நம்மை தேற்றுகிறார், அவர் நம்மை அனுதினமும் நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றினுடைய தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். உஸ்து என்னும் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. கிழக்கத்திய தேசத்திலே அவனை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒருவனும் இல்லை என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட அந்த யோபுனுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கப்படும் பொழுது என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று நாம் பார்ப்போமாயில், அங்கே அவனுக்கு நேரிட்ட எல்லா துன்பங்களும் துக்கங்களையும் ஒரு பொழுதும் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து வாழாமல் அவன் இல்லை. எல்லாவற்றுக்கும் யோபு தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினானே தவிர தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை விலகி அவன் போகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது? யோபனுடைய விசுவாசம் மிகப்பெரிதா இருந்தது? யோபனுடைய விசுவாசத்தை பார்க்கப்படும் பொழுது எத்தனை விதமான ஐஸ்வர்யவானமாய் இருந்த அவன் தள்ளப்படுகிறான். உலகத்தினுடைய மிகவும் ஓரமான நிலைக்கு தள்ளப்பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவன் வாழ்க்கை மாறிற்று. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்த யோபுனுடைய சரித்திரத்திலே அவன் தன்னுடைய பருக்களை ஓடுகளினாலே சுரண்டத்தக்கதாய் மாறிற்று. தான் மனைவியிடத்திலே தூஷணமான வார்த்தைகளை அவன் கேட்கத்தக்கதாய் மாறிற்று. ஆனாலும் யோபு மனம் தளர்ந்து போனானா என்று நாம் பார்க்கப்படும் பொழுது யோபு ஒரு பொழுதும் மனம் தளர்ந்து போகவில்லை. யோபு சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். யோபு 1:21 நாம் வாசிக்கும்படி பார்க்கப்படும் பொழுது அவைகளிலே நாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். யோபனுடைய மனைவி சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால், 2:9 வாசியுங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். மனைவியினாலே ஆறுதல் பெற வேண்டிய யோபு இப்படிப்பட்டதான வார்த்தைகளை அவன் கேட்கப்படும் பொழுது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பான் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அவனுடைய வேதனையை அவன் பொருட்படுத்தவில்லை. ஆனாலும் அவனுடைய உத்தமத்தில் இருந்து அவன் தவறாமல் இருந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதே யோபு மறுபடியுமாய் கீழ் வசனத்திலே நாம் பார்க்கப்படும் பொழுது 10 அவன் சொல்லுகின்ற வார்த்தை, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. வார்த்தையிலே எதுவும் செய்யாமல் தன் உதட்டை காத்து கொண்ட ஒரு மனிதன், தன்னுடைய நாவை அடக்கிக் கொண்ட ஒரு மனிதன். சோதனைகள் இந்த உலகத்திலே மனிதனுக்கு நேரிடுவது உண்டு. சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் தேவனை தூஷித்து விடலாமா? சோதனைக்குள்ளாக ஆளாகி விடுகிறோம் என்று சொல்லி தேவனை விட்டு விலகி விடலாமா? சோதனை அதிகரிக்கிறதே என்று சொல்லி நாம் தேவனை சார்ந்து வாழாமல் இருந்து விடலாமா? சர்வ வல்லமை மிக்க தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். செங்கடலை பிளந்தவர், கானான் தேசத்திலே பிரவேசிக்க செய்தவர், எகிப்தின் சேனைகளை கடலிலே முழுகடித்தவர், கற்களில் இருந்து தண்ணீரை உருவாக்கினவர், தாகம் என்று சொல்லப்படும் பொழுது மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், கற்சாடிகளினாலே நிரப்பப்பட்டிருக்கின்ற தண்ணீர் அனைத்தும் திராட்சரசமாய் மாற்றினவர். ஆம், சர்வ வல்லமை மிக்க தேவனாகிய கர்த்தரை நாம் சார்ந்து வாழ்வதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டுமே தவிர வேறொன்றும் அல்ல. கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வதும், கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பதும், கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்வதும், கிறிஸ்து இயேசுவுக்காகவே நம்மை அர்ப்பணிப்பதுமே நாம் தேவனை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை. இந்த மெய்யான சபையினுடைய சத்தியத்திற்காக ஜீவிக்க வேண்டும். இந்த மெய் சபையினுடைய சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த மெய் சபையானது நம்மை எப்படியாய் கொண்டு சென்றதோ அந்த பாதையின் வழியிலே நாம் நடந்து செல்ல வேண்டும். அவையிலிருந்து ஒரு மாற்றங்களையும் நாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருந்து இந்த மெய்யான சபையினுடைய கோட்பாடுகளை கடைபிடித்து நாம் நம்முடைய நாவினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்மளுடைய உலக காரியங்களினாலும் தேவனை விட்டு விலகி போகாதபடிக்கு தேவனை சார்ந்து வாழ்வதுதான் நம்முடைய கடமை என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் மிகவும் தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் இதை நீ செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும், ஏனோ தானோ என்று அல்ல, முழு இருதயத்தோடு நாம் செய்ய வேண்டும். ஏன் நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும்? தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பதினாலே, தேவன் நம்மை இன்னால் வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருப்பதினாலே, தேவன் இந்த வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நமக்கு கொடுத்திருப்பதினாலே, தேவன் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதினாலே, தேவனுடைய பொற்கரத்தினாலே நாம் அடங்கியிருக்கிறபடினாலே, இந்த ஜீவனுக்கு அதிபதி கர்த்தராய் இருக்கிறபடினாலே நாம் தேவனை சார்ந்து வாழ்வதை தவிர வேறொன்றும் அல்ல என்பதை நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் முழுதுமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியாக நாம் பார்க்கப்படும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போமாயில், சங்கீதம் 105:4 சொல்கிறது. சங்கீதம் 105:4 வாசிக்கும்படி நாம் கேட்போம். 105:4, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்படும். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவரை தொடர்ந்து நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தானியேலை பார்க்கிறோம். தானியேலை பார்க்கப்படும் பொழுது ஜெபிப்பதற்கு தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தானியேலிலே பார்க்கிறோம், ஜெபிப்பதற்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த தேசத்திலே ஏற்படுகிறது. ஜெபிப்பதற்கு தடை, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அந்த தேசத்திலே நிலவுகிறது. யாரும் ஜெபிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் தானியேல் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் சமூகத்தை நாடுங்கள், அவர் சமூகத்தை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறதே. அவருடைய சமூகத்தின் மித்தமாக தான் நாம் தயையை பெற்றிருக்கிறோம், அவருடைய சமூகத்தின் மித்தமாக தான் நாம் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், அவருடைய சமூகத்தின் மித்தமாக தான் நாம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் மிக பெரிதான தேறுதலையும் ஆறுதலையும் பெற்றிருக்கிறோம். நாம் அவரை தேடப்படும் பொழுது அவர் நமக்காக சகல காரியங்களையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேலை பார்க்கிறோம். தானியேலிலே நாம் பார்ப்போம் என்றால், வழக்கத்தின் போன்று தானியேல் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வதற்கு பிரயாசமுடையவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தானியேல் தேவனாகிய கர்த்தர் மீது வைத்திருந்த ஒரு மிக பெரிதான ஒரு வைராக்கியம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாமும் கூட நமக்கு எத்தனையோ விதமான இடையூறுகள் ஏற்பட்டாலும், தானியேலை போன்று 3 பலகணிகளை திறந்து செபிக்க நாம் பிரயாசப்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை நேரிடும், ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தானியேல் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனைகளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று 3:17 நாம் பார்க்கிறோம். ஆம், என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது நாம் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, நாம் கர்த்தராகிய பரிசுத்தரை தேடப்படும் பொழுது, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமாய் வாழப்படும் பொழுது, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்கப்படும் பொழுது நாம் தொடர்ந்து அதிகாலை வேளையிலே எழுந்து நாம் தானியலை போல ஜெப வீரர்களாய் இருக்கப்படும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை முழுதுமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்படும் பொழுது நாம் கர்த்தரையே சார்ந்து வாழக்கூடிய வைராகிய விசுவாசமுடையவர்களாய் நாம் இருக்கப்படும் பொழுது நாம் தேவனை சார்ந்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை என்கின்ற ஒரு நல்ல ஒரு முடிவை நம்முடைய வாழ்க்கையில எடுக்கப்படும் பொழுது நம்முடைய முழு இருதயத்தோடும் நம்முடைய முழு ஆத்மாவோடும் நாம் கர்த்தரை தேடுவோமாயின் தேவனாகிய கர்த்தர் சகல காரியங்களிலும் இருந்தும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே நாம் இந்த செய்தியிலே பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கை முழுதுமாக தேவனாகிய கர்த்தரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்காகவே நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நாம் நம்முடைய புய பலமாக கொண்டு இந்த உலகத்தினுடைய போராட்டங்களை அவர் நமக்கு கேடகமாகவும் அவர் நமக்கு மிக பெரிதான கோட்டையாகவும் அவர் நமக்கு அரணாகவும் இருந்து நாம் இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்க என்னுடைய சர்வ வல்லமை மிக்க யுத்த வீரராகிய கிறிஸ்து இயேசுவானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற நான் அவரை சார்ந்து வாழுகிறவன் என்று சொல்லத்தக்கதான விசுவாச பாதையிலும் கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கையுடையவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவை சார்ந்து வாழுகிறவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவின் மீது அன்புடையவர்களாகவும் நாம் இருந்து கர்த்தரை சார்ந்து வாழப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். தேவனாகிய கர்த்தர் நம்மை சகல காரியங்களிலிருந்து ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வாதமும் அவருடைய இரக்கத்தையும் அவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையையும் நாம் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் அப்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கைதான் சிறந்தது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனை சார்ந்து வாழுங்கள். தேவன் மீது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உறுதியோடும் கூட நம்முடைய முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை சார்ந்தே நாம் ஜீவிப்போம். உலகம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, எல்லாவற்றை காட்டிலுமே தேவனாகிய கர்த்தரே என்னோடு கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லத்தக்கதான நம்முடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். தேவன் சகல காரியங்களிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். அவரை சார்ந்து வாழ்வோம். அவருக்காகவே ஜீவிப்போம். அவரையே நாம் நம்பி அவருடைய விசுவாச பாதையிலும் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய மன்னாவாகிய இந்த வேத வார்த்தைகளையும் பின்பற்றி அவருக்குள்ளாக நாம் கடந்து செல்லப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. எல்லா துதிகன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. அல்லேலூயா, ஆமேன்.